اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على النبي المصطفى والرسول المجتبى والأسوة الحسنى والقدوة العظمى وصاحب المثل العليا محمد إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، الله سبحانه وتعالى புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹு தஆலா ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வலையை பின்பற்றியவர்கள், பின்பற்றுகிறவர்கள், பின்பற்ற இருப்பவர்கள், அவர்களின் வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து நடக்குமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டு வசியச் செய்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்த இந்த வீட்டிலே, அவனின் ஒரு இபாதத்திலே, என்னையும் உங்களையும் அன்பு பிணைப்போடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் மேலான சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பை வளர்த்துக் கொள்வது, அன்பை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி நமது இன்றைய குத்துபாவில் படிப்பதற்கு எடுத்துக்கொள்வோம். உலகம், அன்புள்ளவர்களே, பல வகையான வறுமையை சந்தித்திருக்கிறது. அறிவு வறுமை, ஒழுக்க வறுமை, பண்பாட்டு வறுமை, பண வறுமை, நல்லாட்சி வறுமை, இப்படி பல வகையான வறுமைகளை சந்தித்திருக்கிறது. வறுமை என்றால் ஒன்று குறைவாக, பற்றாக்குறையாக இருப்பதை சொல்லுவதற்கு சுட்டுகின்ற ஒரு பதம். இன்று நாம் படிக்கப் போகின்ற அன்பை வளர்த்துக் கொள்வது என்ற தலைப்பின் கீழ் ஒரு வறுமையை உலகம் சந்தித்திருக்கிறது. அதுதான் அன்பு வறுமை. முழு உலகத்திலும் மனிதர்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள், அன்பை தொலைத்துவிட்டு தேடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவன் தன் மீது அன்பு செலுத்த மாட்டானா என்று அவாவிக்கிறான், எதிர்பார்க்கிறான், ஏங்கித் தவிக்கிறான். முழு உலகத்திலும் மனிதர்கள் அடுத்தவர் தம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு பொதுவாக ஒரு குறித்த சாரார் மாத்திரம் தேடுகின்றார்கள் என்பதற்கு இல்லை. வயோதிபன் உட்பட தேடுகிறான், வாலிபன் தேடுகிறான், ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி, பால் வித்தியாசமின்றி, வயது வித்தியாசமின்றி எல்லோரும் தேடுகிறார்கள். கணவன் மனைவியிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறான், மறுபக்கத்தில் மனைவி கணவனிடமிருந்து அன்புக்காக இயங்குகிறாள், பெற்றான் பிள்ளையிடமிருந்து அன்புக்கு இயங்குகிறான், பிள்ளை சித்தானிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறது. ஆளுபவன் ஆளப்படுபவனிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறான், ஆளப்படுகிறவன் ஆளுபவனிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறான். கீழ் அதிகாரி மேலதிகாரியிடமிருந்து, மேலதிகாரி கீழதிகாரியிடமிருந்து பரஸ்பரம் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். மாணவன் ஆசிரியரிடமிருந்து எதிர்பார்க்கிறான், ஆசிரியன் மாணவனிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அன்பை. ஆனால் எத்தனை பேருக்கு அன்பு கிடைத்தது, எவ்வளவு அன்பு கிடைத்தது? இது போதுமான அளவு கிடைத்திருந்தால் உலகத்திலே அன்புக்காக இவ்வளவு பெரிய ஏற்றம், இவ்வளவு பெரிய தேட்டம் ஏற்பட்டிருக்குமா? சகோதரர்களே, அந்த அன்பை அடைந்து கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்வதற்கு இன்றைய இந்த பொழுதை நாம் அர்ப்பணிப்போம். இஸ்லாம் நமக்கு மத்தியிலே அன்பை எதிர்பார்க்கிறது. கூடி வாழ்கின்ற மனிதர்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்த்திருக்கிறது. அதனை அடிப்படையாகவும் சொல்லி இருக்கிறது. இந்த கூட்டு வாழ்க்கை அன்பின் மீது கட்டியெழுப்பப்படுகின்ற ஒன்று. அன்பு இல்லை என்றால் உங்களது கூட்டு வாழ்வு ஒருபோதும் சரிவர மாட்டாது, நிலைக்க மாட்டாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த வழிகளை நாம் ஆராய்வதற்கு முன் அன்பு என்றால் என்ன என்பதை படிப்போம். அன்புக்குரிய வரைவிலக்கணத்தை தெரிந்து கொள்வோம். அன்புக்கு வரைவிலக்கணம் ஒன்று இரண்டல்ல, பத்திருவதல்ல, சுமார் 30 சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு சொற்பமான சிலவற்றுக்குத்தான் பல வகையான வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே வெகு சொற்பமான சில விஷயங்கள், அவற்றில் ஒன்றுதான் அன்பு. ஆகக்கூடினால் 1, 2, 3, 4 வரைவிலக்கணங்கள் ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 30 மேற்பட்ட வரைவிலக்கணங்கள் ஒன்றுக்கு சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அதுவெல்லாம் மிகவும் அபூர்வமாக இருப்பவை. அப்படியானவற்றில் ஒன்றுதான் அன்பு, மஹப்பத். அன்பை பற்றி அறிஞர் பெருமக்கள் அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அதன் வெளிப்பாடு. ஒன்றை பற்றி அளவுக்கு அதிகமாக வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன என்றால் அது பற்றி அறிஞர் பெருமக்கள் அதீத அக்கறையும் ஆராய்ச்சியும் செய்துள்ளார்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எதனை பற்றி மக்கள் அதிகம் படிக்கிறார்களோ ஆராய்கிறார்களோ அதன் முக்கியத்துவத்தை அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய மற்றொரு அர்த்தமாக இருக்கிறது. அன்பை இன்று நேற்றல்ல, ஆதிகாலம் தொட்டு மனிதர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். காரணம், அன்பு எல்லோருக்கும் எப்பொழுதும் தேவைப்படக்கூடிய ஒன்று என்பதனால். அன்பர்களே, சகோதரர்களே, ஈற்றில் என்ன தெரியுமா? இவையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் அன்புக்கு அன்பு என்பதை தேர வேறு ஒரு வலைவிலக்கணம் தெளிவாக சொல்ல முடியாது. பேரறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லா தனது அருமையான நூலாகிய மதாரிஜுஸ் சாலிஹீனில் ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார்கள். அன்புக்கு அன்பு என்பதை காட்டிலும் ஒரு தெளிவான வரைவிலக்கணம் சொல்ல முடியாது. அன்புக்கு அன்பு என்பதை காட்டிலும் ஒரு தெளிவான வரைவிலக்கணத்தை கொண்டு வரையறுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அன்பை சாதாரணமாக புரிவதில், அறிவதில் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறான். அன்பு செலுத்துபவனும் அன்பு செலுத்தப்படுபவனும் விரும்புகிறவனும் விரும்பப்படுகிறவனையும் பொறுத்து ஆளுக்கு ஆள் அன்பு வித்தியாசப்படுகிறது. அதனால்தான் பேரறிஞர் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா தனது அருமையான நூலாகிய ஃபத்துல் பாரியில் அன்பின் யதார்த்தத்தை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறியப்படுபவற்றில் வரையறை சொல்ல முடியாத ஒன்று என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு அதன் யதார்த்தத்தை பற்றி பேசும்போது சொல்லும் போது சொன்னார்கள், அன்பு அறியப்படக்கூடிய ஒன்று, ஆனால் இதுதான் என்று வரையறை செய்து கொள்ள முடியாத ஒன்று. அது எவரிடத்திலே அகத்தில் வருமோ அவர் அதனை அறிகிறார். அதனை வார்த்தையால் எழுத்தால் அவரால் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு தாயை பார்த்து மகன் வைக்கின்ற அன்பு இருக்கின்றது. அந்த தாயை அவனின் தந்தை பார்க்கும் போது கணவன் மனைவியை பார்த்து வைக்கிற அன்பிலிருந்து வித்தியாசம். கணவனை பார்த்து ஒரு மனைவி கொள்கிற அன்பு இருக்கின்றது. அந்த கணவனின் மகன் அல்லது மகள் அவன் மீது வைக்கிற அன்புக்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே அன்புக்கு வரைவிலக்கணம் சொல்லிக்கொள்ள முடியாது போய்விட்டது. இறுதியாக உறுதியாக அறுதியாக அறிஞர்களினால் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு வைக்கிறான் என்றால் அவனால் தான் அதனை சரியாக உரிய முறையில் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் அன்புக்கு வரை விளக்கணம். அன்பு, நேசம், காதல், இவ்வளவு விருப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்பை, நேசத்தை, விருப்பத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அதனை செய்பவர்களுக்கு ஒருவர் மீது மற்றவர் அன்பு வைக்கிறான் என்றால் அந்த அன்பு வைப்பவனுக்கு மறுமையில் எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அந்தஸ்துகளை உயர்த்தி கொடுக்கிறான், அவனை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்பதையெல்லாம் பற்றி பேசியிருக்கிறார்கள். இது அன்புக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம். அன்பு இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது சகோதரர்களே. அன்பு இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது, மனித சமூகத்தின் கூட்டு வாழ்க்கை நிலைத்திருக்க மாட்டாது. அன்பு கட்டி அணைக்கின்றது, அன்பு அணைத்துக் கொள்கிறது, அன்பு அரவணைத்துக் கொள்கிறது, அன்பு விட்டுக் கொடுக்கிறது, அன்பு வழிப்படுத்துகிறது, அன்பு வசீகரிக்கிறது, அன்பு கூடி வாழ உதவுகிறது, அன்பு உதவுகிறது, அன்பு ஒத்துழைக்கிறது, அன்பு மன்னிக்கிறது, அன்பு ஒருவனுக்காக ஒருவன் தன்னையே அர்ப்பணிப்பதற்கு உதவுகிறது. இப்படி பல வகையில் அன்பு உதவி கொண்டிருக்கிறது. இத்தனை விடயங்களையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலாவும் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களில் நமக்கு போதனைகளை தந்திருக்கிறார்களோ இவற்றிலெல்லாம் அன்பு என்பது அடிப்படையாக வந்திருக்கிறது. இந்த அன்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் சில வழிகளை சொல்லித் தந்திருக்கிறது. மொத்தத்தில் 5 வழிகள் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது, ஈமானில் இருந்து ஆரம்பிக்கிறது. எவரிடத்தில் ஈமான் இல்லையோ அவரிடத்தில் அன்பு இருக்க மாட்டாது, உண்மையான அன்பு இருக்க மாட்டாது. எவரிடத்தில் நல்ல அமல் இல்லையோ, இரண்டாவது வழி, அவரிடத்திலும் உண்மையான அன்பு இருக்க மாட்டாது. எவரிடத்தில் ஈமானும் நல்ல அமலும் இருக்குமோ அவரிடத்தில் அன்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான், அவர் மீது அடுத்தவர் இதயங்களிலும் அன்பை ஏற்படுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல் அமல் செய்கின்றார்களே அவர்களுக்கு ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துகிறான். நிச்சயமாக ஈமான் கொண்டு நல் அமல் செய்பவர்களுக்கு ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துகிறான். என்ன அன்பை ஏற்படுத்துகிறான்? முதலில் தனது அன்பை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறான். இரண்டாவது, அவர்கள் மீது அவரோடு இருக்கக்கூடிய மனித சமூகத்திலே வாழக்கூடியவர்களின் இதயங்களில் அன்பை போட்டு விடுகிறான். ஒருவர் மற்றவரை நேசிக்கக்கூடிய நிலையை அல்லாஹால ஏற்படுத்துகிறான். எப்பொழுது ஈமானும் நல்லாமலும் அந்த சமூகத்திலே வாழுகின்ற பொழுது சகோதரர்களே, 2 வழிகள். மூன்றாவது வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இஸ்தாவுஸ் ஸலாம், ஸலாத்தை பரவலாக ஆக்கிக் கொள்ளல். காணும் போது ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொல்வது அன்புக்கு அடிப்படையாக அமைகிறது. ஒருவர் மற்றவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுகின்ற போது சொல்லுபவரின் இதயத்திலும் சொல்லப்படுபவர் மீது அன்பு வருகிறது. சலாம் சொல்லப்பட்டவரின் இதயத்திலே சொல்லியவர் மீது அன்பு பிறக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. لا تدخلون الجنه حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا. நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சுவனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் நேசிக்கின்ற வரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். 2 அம்சங்கள். சுவனத்துக்கு முதல் நிபந்தனை ஈமான். ஈமானுக்கு ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கு முதல் நிபந்தனை ஒருவர் மற்றவரை நேசித்தல். சகோதரர்களே, ஈமானின் பரிபூரணம் கூட ஒருவர் மற்றவரை நேசித்தலிலே தங்கியிருக்கிறது. நீங்கள் ஒருவர் மற்றவரை நேசிக்கும் வரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்கிறார்கள். நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சுவனம் புக மாட்டீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் விரும்புகிற வரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அவளா அதுல்லுக்கும் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? அதனை நீங்கள் செய்தால் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரை நேசிப்பவர்களாக ஆகிப்போவீர்கள். அதனை செய்யும் போது உங்களுக்கிடையிலே அன்பு வளரும், ஒருவர் மற்றவரை விரும்புவீர்கள், காதலிப்பீர்கள். அது என்ன தெரியுமா? அஸ்ஸு ஸலாமு பைனக்கும், உங்களுக்கிடையில் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, பிரியமானவர்களே, சலாம் நமக்குள்ளே பரவலாக இருக்கின்ற அளவுக்கு அன்பு பரவலாக இருக்கும். சலாம் நமக்குள்ளே ஆழமாக இருக்கின்ற அளவுக்கு அன்பு ஆழமாக இருக்கும். சலாம் நம் சமூகத்துக்குள்ளே அகலமாக இருக்கின்ற அளவுக்கு நம்ம சமூகத்துக்குள்ளே அன்பு அகலமாக இருக்கும். மூன்றாவது வழி இது. நான்காவது வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் அடியானை விரும்புவது. எப்பொழுது அல்லாஹ் அடியானை விரும்புகின்றானோ அந்த அடியானை மனிதர்கள் விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். மனிதர்கள் ஒருவர் மற்றவரை நேசிப்பதற்கு அல்லாஹ் அவர்களை நேசிப்பதை ஒரு நிபந்தனையாக வைத்திருக்கிறான். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு இதற்கு ஆதாரமாக அமைகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா அஹப்ப அப்தன் நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பினால் ஜிப்ரீலை அழைக்கிறான். இந்த ஹதீஸை நன்கு படிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டான் என்றால், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டான், அந்த அடியான் மீது தனக்கு ஏற்பட்டுள்ள அன்பை முதலாவது மலக்குகளின் தலைவரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறான், சொல்வதற்கு விரும்புகிறான். ஜிப்ரீலை அழைத்து சொல்லுகிறான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை விரும்பி இருக்கிறான், ஜிப்ரீலை நீங்களும் அவனை விரும்புங்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அடியானை விரும்புகிறார்கள். அவர்களுடைய நேசத்தை தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற பணி என்ன தெரியுமா? வானத்திலே அவர்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இன்ன பெயருள்ள அடியானை விரும்பி இருக்கிறான், நீங்களும் விரும்புங்கள் என்று தனக்கு கீழுள்ள மலக்குகளுக்கு சொல்ல மலக்குகள் அவனை விரும்புகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கவனமாக படியுங்கள், பூமியில் உள்ளவர்கள் இடத்திலே அவனுக்குரிய ஏற்பு ஏற்படுத்தப்படுகிறது, அவன் மீது அன்பு பூமியில் உள்ள மக்களுடைய இதயங்களிலே உண்டு பண்ணப்படுகிறது என்கிறார்கள். முதலில் அல்லாஹ் அவனை விரும்புகிறான், பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விரும்புகிறார்கள், மூன்றாவது மலக்குகள் விரும்புகிறார்கள், நான்காவது அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அவனோடு கூடி வாழக்கூடிய மனிதர்களின் இதயங்களில் அவன் மீது அன்பை போட்டு விடுகிறான். சகோதரர்களே, மனிதர்கள் இப்பொழுது அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் உடைய நேசத்தை தொடர்ந்து மனிதர்களுடைய நேசம் ஒருவனுக்கு கிடைக்கிறது. ஆகவே நான்காவது வழி, மனிதர்கள் ஒருவர் மற்றவரை நேசிப்பதற்குரிய அடிப்படையான வழி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொள்வது. ஐந்தாவது வழி என்ன தெரியுமா? ஐந்தாவது வழி அது ஒரு முக்கியமான வழி. இந்த அன்பு மனிதர்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையிலே அன்பு இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே அன்பு இருக்க வேண்டும், அயலவர்களுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். பொதுவாக எல்லோருக்கும் மத்தியிலேயும் அன்பு தாண்டவமாட வேண்டும் என்றால் இறுதியான வழி இந்த அன்பு தங்கியிருக்கக்கூடிய இதயங்களுக்கு சொத்தக்காரனுடன் கையேந்துவதாக இருக்கிறது. இதயங்களில் தான் அன்பு இருக்கிறது. அந்த இதயங்கள் அல்லாஹ்வின் கையிலே இருக்கின்றன. சஹீஹ் முஸ்லிமின் அறிவிப்பை படியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? இன்ன குலூப பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பஐன் மின் அஸாபிஇர் ரஹ்மான், நிச்சயமாக ஆதமின் பிள்ளைகளின் மனிதர்களின் இதயங்கள் அனைத்தும் ரஹ்மானின் விரல்களில் இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அதாவது அல்லாஹு தஆலாவுடைய கையிலே இருக்கின்றன. இதயங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறான், திருப்பிக் கொண்டிருக்கிறான், மாற்றிக் கொண்டிருக்கிறான். இதயம் ஒன்று இன்னொரு இதயத்தை நேசிக்க வேண்டுமா? ஒரு இதயம் இன்னொரு இதயத்தை அன்பு வைக்க வேண்டுமா? அதனை இயக்குகின்றவன் அல்லாஹ். எந்த இதயத்தில் எந்த இதயத்தை பற்றிய அன்பை போட வேண்டுமோ அதனை செய்து கொண்டிருப்பவன் அல்லாஹ். அவனிடத்தில் கையேந்துங்கள். இதற்கு ஆதாரமாக அமைவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, ஹஜ்ரத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, இருவரும் கேட்ட துஆ. அர்த்தத்தில் ஒன்று வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கிறது. வாஸ்அலுக்க ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பி. நபி அவர்களும் அவர்களுக்கு முன்னிருந்த மற்றொரு நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமும் கேட்ட துஆ என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய அன்பை கேட்கிறேன், நான் உன்னை நேசிக்க வேண்டும், நீ என்னை நேசிக்க வேண்டும், உனது அன்பை கேட்கிறேன். இரண்டாவது, உன்னை நேசிக்கின்றவர்களின் அன்பை நான் கேட்கிறேன், உன்னை நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அவர்களை நான் நேசிக்க வேண்டும், அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, உனது அன்பின் பால் என்னை நிறுத்தி வைக்கக்கூடிய அமலை நேசிப்பதை கேட்கிறேன். எவ்வளவு அர்த்தம் உள்ள ஆழமான துவா என்று படியுங்கள். யா அல்லாஹ், உனது நேசம் எனக்கு வேண்டும், உன்னை நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் நேசம் எனக்கு வேண்டும், மட்டுமல்ல எந்த அமலை செய்தால் உனது நேசம் எனக்கு கிட்டுமோ அப்படியான அமலை நேசிக்கின்றவன் எனக்கு வேண்டும், அந்த அமலை நேசிப்பதும் எனக்கு வேண்டும். இந்த மூன்று நேசத்தையும் எனக்குத்தா என்று நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்பதை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஐந்து வழிகள், ஐந்து வழிகள். அதில் இறுதியானது அல்லாஹ் தஆலாவிடத்திலே நமக்குள்ளே பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை விரும்புகின்ற காரியத்தை பண்பை கொண்டு வருவதற்கு துவா செய்வதாக இருக்கிறது. உள்ளங்கள் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றன. அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அல்லஹும் அல்லாஹ் அவர்களின் இதயங்களுக்கிடையில் அன்பை ஏற்படுத்தினான். அன்பு இருக்கும் இடம் இதயம். அல்லாஹ் சொல்லுவதை பாருங்கள், அவர்களின் இதயங்களுக்கிடையில் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். நபி அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் செலவழித்தாலும் அவர்களின் இதயங்களுக்கிடையில் அன்பு பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க மாட்டீர்கள். அன்பை ஏற்படுத்துவதற்கு நபியை பூமியில் உள்ள அத்தனையையும் நீங்கள் செலவழித்தாலும் இருவரின் இதயங்களுக்கிடையில் இணைத்து வைப்பதற்கு உங்களால் முடியாது. என்றாலும் அந்த பணியை செய்தது அல்லாஹ் தஆலா என்று சொல்லி வைத்தான். இதயங்களுக்கிடையில் இணைத்து வைக்கிற பணி இருக்கிறது. ஏன் திருமணமானார்கள், இரண்டு நாட்கள் வாழ்ந்தார்கள், இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 20 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், பிரிந்து போனார்கள், பல பேர் முயற்சித்தார்கள், இணைத்து வைக்கவே முடியாது போய்விட்டது. காரணம், இணைத்து வைப்பும் வேலை அல்லாஹ் தஆலாவுடைய கையில் இருக்கிறது. இதயத்துக்கு இதயம் இணைத்து வைக்கின்ற வேலை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. சகோதரர்களே, இது நம்மால் முடியாது. ஆகவே தான் அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை தன்னிடத்திலே வைத்திருக்கிறார். மனிதர்களால் இதனை சமாளிக்க முடியாது, அல்லாஹ் தஆலா சமாளித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும், அன்பை நமக்குள்ளே பரஸ்பரம் எல்லோருக்கும் மத்தியிலே தலைத்து ஓங்கிய நிலையில் எப்பொழுதும் உயிர் வாழ செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு அன்பு செலுத்துகின்றோம் என்றால் சமூகத்திலே அன்பு தானாக வளர்ந்து கொண்டிருக்கும், தலைத்து ஓங்கிக் கொண்டிருக்கும். சகோதரர்களே, இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள வறுமை என்ன? அன்பு வறுமை. ஆனால் ஏன் ஏற்பட்டுள்ளது? நான் நினைக்கிறேன் பிறர் என்னை விரும்ப வேண்டும். அப்துல் ரஹ்மான் நினைக்கிறான் பிறர் அவனை நேசிக்க வேண்டும். அஹ்மத் நினைக்கிறான் எல்லோரும் அவனை காதலிக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லோரும் அடுத்தவரிடமிருந்து அன்பை எதிர்பார்க்கிறார்கள். எவரும் அடுத்தவருக்கு அன்பை செலுத்துவதற்கு கொடுப்பதற்கு தயாரில்லை. மாற்றி யோசிப்போம், எல்லோரும் என்னை காதலிக்கிறார்களோ இல்லையோ, என்னை பார்த்து எல்லோரும் ஐ லவ் யூ சொல்லுகிறார்களோ இல்லையோ, நான் எல்லோரை பார்த்தும் ஐ லவ் யூ எனது உள்ளத்தினால் சொல்லுகிறேன், நான் எல்லோரை பார்த்தும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கேற்ப நான் எனது வாழ்க்கையில் அவனை நேசிக்கிறேன். எல்லோரும் ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் நேசிப்போம் என்றால் சகோதரர்களே, அடுத்தவரிடம் இருந்து அன்பு எதிர்பார்க்கின்ற இந்த நிலை மாறி அடுத்தவருக்கு அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கிற கைமாறு எதிர்பார்க்காத அன்பு இருக்கின்றது. இந்த அன்பின் மூலம் எல்லோருக்கும் சமூகத்திலே தானாக அன்பு கிடைக்கும். எல்லோரும் சாமானை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சாமான் சமூகத்திலே தாராளமாக இருக்கும். அதற்கு மௌசு கிராக் இருக்க மாட்டாது. இன்று அதனை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. சாமானுக்கு கிராக்கி வந்திருக்கிறது. அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த அன்பை பல விடயங்களுக்கு அடிப்படையாக வைத்திருக்கிறான். இன்று நாமெல்லாம் சமூகத்தின் ஒற்றுமை பற்றி பேசுகிறோம், சமூகத்தின் ஐக்கியம் பற்றி பேசுகிறோம். ஒற்றுமை ஐக்கியத்துக்கு முன் சில படிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் படிப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை, எழுதுவதும் இல்லை, அவற்றை பற்றி ஆராய்வதும் இல்லை. அவற்றில் அடிப்படையானது அன்பு. சகோதரர்களே, அன்பு இருந்தால் அதனை தொடர்ந்து வருவது கருணை. இந்த படிகளை விலகிக் கொள்வோம். அன்பு இருந்தால் அதனை தொடர்ந்து வருவது கருணை. கணவன் மனைவியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குர்ஆனிலே, வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, கணவன் மனைவியராகிய உங்களுக்கு இடையிலே அல்லாஹ் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தினான். உங்களது தந்தை வாழ்விலே அது ஒரு கட்டிடம் என்றால் அந்த கட்டிடம் நிலைத்திருப்பதற்கு இரண்டு தூண்கள் அவசியம், ஒன்று அன்பு மற்றது கருணை. அல்லாஹ் கருணையையும் அன்பையும் என்று சொல்லவில்லை. முதலாவது சொன்னான் அன்பை, பிறகு சொன்னான் கருணை. முதல் தூண் அன்பு, இரண்டாவது தூண் கருணை. சகோதரர்களே, அன்பு இருந்தால்தான், அன்பு இருக்கின்ற உள்ளம் எதன் மீது அன்பு செலுத்துகிறதோ அதற்கு கருணை செலுத்தும், கருணை காட்டும். கருணை இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் அடுத்த மனிதனை புரிகிறான், படிக்கிறான், அவனுடைய தன்மைகளை உணர்கிறான். எனக்கு பசி இருப்பது போல் அவனுக்கும் பசி இருக்கிறது, எனக்கு தூக்கம் இருப்பது போல் அவனுக்கும் தூக்கம் இருக்கிறது, எனக்கு தாகம் இருப்பது போல் அவனுக்கும் தாகம் இருக்கிறது, எனக்கு ஆசாபாசங்கள் இருப்பது போல் அவனுக்கும் ஆசாபாசம் இருக்கிறது, எனக்கும் உணர்வுகள் இருப்பது போல் அவனுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, எனக்கும் உணர்ச்சிகள் இருப்பது போல் அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன, எனக்கும் தேவைகள் இருப்பது போல் அவனுக்கும் தேவைகள் இருக்கின்றன, எனக்கும் உரிமைகள் இருக்கின்றது போல் அவனுக்கும் உரிமைகள் இருக்கின்றன, எனக்கும் கடமைகள் இருக்கின்றது போல் அவனுக்கும் கடமைகள் இருக்கின்றன என்று ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பரஸ்பரம் புரிந்து கொள்கிற புரிந்துணர்வு இருக்கின்றது. அது கருணைக்கு அடுத்தபடியாக வருவது. எப்பொழுது மனிதர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்கிறார்களோ அதனை தொடர்ந்து வருவது ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நாடி செயல்படுதல். அந்நசீஹா தீன் என்பது நசீஹத். சகோதரர்களே, அடுத்தவருக்கு நன்மையை நாடுதல், தீங்கு நாடாதவர்களாக வாழுதல், எல்லோருக்கும் எப்பொழுதும் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் நன்மையை நாடுதல். ஒருவருக்கு நாம் எந்த கட்டத்திலும் தீங்கு நாடக்கூடாது. இது புரிந்துணர்வுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு படி. எப்பொழுது மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நாடி வாழ்வார்களோ அடுத்து வருவதுதான் ஒற்றுமை. ஒருவன் மற்றவனுக்கு தீங்கு நாடுகிறான், பொய் சொல்லி தீங்கு நாடுகிறான், புறம் பேசி தீங்கு நாடுகிறான், ஏமாற்றி தீங்கு நாடுகிறான். இப்படி எல்லாம் நடக்கிறதா இல்லையா? இவற்றை செய்பவர்கள் எதனை நாடி செய்கிறார்கள்? அடுத்தவருக்கு நன்மை நாடியா ஒருவன் ஏமாற்றுகிறான், அடுத்தவனுக்கு நன்மை நாடியா ஒருவன் பொய் சொல்லுகிறான், அடுத்தவனுக்கு நன்மை நாடியா ஒருவன் திருடுகிறான், அடுத்தவனுக்கு நன்மை நாடியா ஒருவன் கொலை செய்கிறான், அடுத்தவனுக்கு நன்மை நாடியா என்னென்ன தீய காரியங்களை எல்லாம் ஒருவன் செய்கிறான். இல்லை சகோதரர்களை, தீமையை நாடி இந்த நேரத்திலே நமக்குள்ளே எப்பொழுது எப்படி ஐக்கியம் வரும், எப்படி ஒற்றுமை வரும்? ஆகவே ஐக்கியமும் ஒற்றுமையும் இறுதிப்படி. அதுக்கு முன் அது வேண்டும் என்றால், அது ஆக வேண்டும் என்றால், அதுக்கு முன் நான்கு படிகள் இருக்கின்றன. அன்பு என்றபடி, கருணை என்றபடி, புரிந்துணர்வு என்றபடி, நன்மையை நாடுதல் என்றபடி, அதுக்கு பிறகு வருவதுதான் ஐக்கியமும் ஒற்றுமையும். ஆகவே சகோதரர்களே, சகோதரத்துவம், சகோதரத்துவம் வேறு, ஒற்றுமை ஐக்கியம் வேறு, இவற்றுக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறது. சகோதரத்துவமும் இறுதியாக வருவதுதான், ஐக்கியமும் இறுதியாக வருவதுதான். இந்த இரண்டையும் அடைவதற்குத்தான் ஆரம்பத்திலே பல இருக்கின்றன. அவற்றுள் முதலாவது வருவது அன்பாக இருக்கிறது. ஆகவே பெரியவர்களே, பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அன்பை வளர்ப்போம். நமக்குள்ளே ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கலாம், நமக்குள்ளே ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்குள்ளே ஆயிரம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இவையெல்லாம் இருக்கும் நிலையில்தான் ஒருவர் மற்றவரை நேசிக்க அல்லாஹு தஆலா கற்றுத்தந்திருக்கிறான். அன்பை வளர்த்துக் கொள்ள கற்றுக்கொள்வோம், அன்பை செலுத்துவதற்கு கற்றுக்கொள்வோம். மேலே சொன்ன ஐந்தும் அடிப்படையானவை. ஈமான், நல் அமல், சலாமை பரப்புதல், அல்லாஹு தஆலாவுடைய அன்பை பெறுதல், அல்லாஹு தஆலாவிடத்திலே இறங்கிதல், துவா செய்தல். இந்த ஐந்தையும் செய்வோம், நமக்குள்ளே அன்பை வளர்ப்போம். அதன் மூலம் இறுதியாக ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்குள்ளே அன்பை உறுதியாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நமக்குள்ளே அன்பை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, நமக்குள்ளே இதயங்களுக்குள்ளே அன்பு பிணைப்பை வலுவாக ஆக்கி வைப்பாயாக. ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்தி வாழ நமக்கு யா அல்லாஹ் நீயே துணை நிற்பாயாக. நம்முடைய இதயங்கள் உனது கைகளிலே இருக்கின்றன. நமக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பை எந்த அளவு தூரம் உயர்ந்த நிலையில் வைக்க வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா அல்லாஹ்? எந்த மட்டத்தில் நமது அன்பு இருந்தால் நமது சமூகத்திலே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் தலைத்து ஓங்கி இருக்கும் என்பதை நீ தெரிந்தவனாக இருக்கிறாய். எனவே அந்த மட்டத்தில் நமது அன்பை உயர்த்தி வைப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.